நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் உங்களோடு நம்மோடு கூட முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே.
சார், 9 கோள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சூரியன் வந்து நடுநாயகமாக இருக்குது. இப்போ அந்த 9 இல்லை 7 அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் பார்க்கும்போது பௌர்ணமி நாட்களில் வந்து சந்திர கிரகணம் வருது, அமாவாசை நாட்களில் வந்து சூரிய கிரகணம் வருது. அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் போது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. கோயில்கள் கூட பெரிய பெரிய கோயில்கள்லாம் பூட்டி இருக்குது, கர்ப்பஸ்திரீகள் வெளியே வரக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. கிரகணம் முடிஞ்சப்புறம் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க சார், அறிவியல் பூர்வமாக இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள், அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
கிரகணம்ங்கிறது நிழல் சம்பந்தமானது. 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சூரியன், இன்னொருத்தர் பூமி, 3வது ஆள் வந்து நிலா சந்திரன். இந்த 3 பேரும் நேர்கோட்டில் வந்தால் தான் இந்த மாதிரியான சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கும். இப்போ நினச்சிக்கோங்க, சூரியனை வந்து ஒரு பவர்ஃபுல் டார்ச், அது இருட்டு ரூமில் நம்ம ஒரு செவத்தில் அடிக்கிறோம், அதுதான் சூரிய வெளி அப்படி ஆகாயத்தில் போகுது. அது கூட நம்ம பூமி போகும்பொழுது நமக்கு பூமி மேலே வெளிச்சம் படுது. சரி, இப்போ சூரியன் என்ன இடது பக்கத்தில், நான் தான் பூமி, எனது வலது பக்கத்தில் நிலா இருக்குது, 3 பேருமே ஒரு கோட்டில் இருக்கிறோம். இப்போ சூரியனுடைய வெளி என் மேலே பட்டு என்னுடைய நிழல் வந்து செவரில் படுது, அந்த செவரில் தான் நிலா இருக்குது. அப்போ நிலா வந்து என்னால் மறைக்கப்படுது, அப்போ நிலா வந்து கிரகணம் ஆகுது. உண்மையிலே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது பௌர்ணமி தான் வரணும், முழு நிலவு. ஆனால் முழு நிலை அன்னைக்கு தான் நமக்கு வந்து கிரகணம் ஏற்படும், மற்ற இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நேர்கோட்டில் இருக்கும்போது தான் பௌர்ணமி ஏற்படும். அதே மாதிரி அமாவாசையும் நேர்கோட்டில் இருக்கும்போது, சூரியன் நிலா பூமி, பௌர்ணமி அப்போ சூரியன் பூமி நிலா, இந்த இடம் மாறுதல் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு நிலா வந்து சூரியன் பக்கத்தில் இருக்கும், சூரியனும் நிலாவும் ஒரே டிகிரியில் இருக்கும், ஒன்று முன்னாடி ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ வந்து சூரியன் அது மறைக்கிறது இல்லையே, நிலா நமக்கு சூரியனுக்கு நேர்கோட்டில் இருக்குதுன்னா அது மறைக்கணும். ஆனால் நல்ல வேலையாக நம்ம சந்திரன் இருக்கு இல்லையா, அதனுடைய சுற்றுப்பாதை வந்து கொஞ்சம் சாஞ்சாமா இருக்குது, ஒரு 5 டிகிரி சாஞ்சிமா இருக்கிறதுனால வழக்கமாக நேர்கோட்டில் இருந்தாலும் ஒன்று கீழே ஒன்று இருக்குது, சூரியன் கொஞ்சம் மேலேயும் நிலா கொஞ்சம் கீழேயும் இருக்குது. சில நேரங்களில் அந்த 5 டிகிரியினுடைய சாய்வு தளம் மையப்பகுதியில் வரும்பொழுது நேருக்கு நேராக மோதிக்கும், அப்போ வந்து நேராக சூரியனுக்கு நேராக சந்திரன் வந்துடும். அன்னைக்கு தான் நமக்கு அமாவாசை, அப்போ சூரியன் மறைஞ்சிடும். மற்ற நேரத்தில் வந்து 5 டிகிரி மேலேயும் கீழே போகிறதுனால சூரியன் வந்து பகுதி மறைக்கப்படலாம், முழுக்க மறைக்காமலே போயிடலாம். பல முறை வருஷத்தில் 360 நாளில் 360 நாள் இப்படி தான் நடக்குது. ஒரு 5 நாள் மட்டும் ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த நிலா வந்து அதனுடைய ஏற்ற இறக்கம் வந்து சரிசமமாக வருவதனால சூரியனுக்கு நேர்கோட்டில் வந்துடும். அறக்குறையாக வந்ததுனாக்கா குறை சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் வரப்படும். சரிங்க, இப்போ நிழல் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நிழலுங்கிறது ஒரு பொருள் கிடையாது, ஒளிங்கிறது தான் ஒன்று இருக்குது. ஒளி இருக்குதுங்கிறது உண்மை, நிழல் ஒன்று எதுவுமே கிடையாது. ஒளி இல்லாத இடம் நிழல் அல்லது இருட்டுங்கிறோம். அப்போ அதுக்கே நம்ம பயப்படணும். சூரியன் வழக்கமாக நமக்கு அல்லும் பகலும் கொடுக்கின்ற அந்த ஒளி, அது சூரிய ஒளி பகலில் கொடுக்குது, இரவு நேரத்தில் நமக்கு வந்து அதே ஒளி சந்திரன் மூலம் வருது. அன்றாடம் நம்ம அனுபவிக்கின்ற அதே ஒளி மறைக்கப்படும் போது ஏன் பயப்படணும்? கொடையில் மறைக்கும் போது அது இது மாதிரி தான் நடக்குது. நான் கொடை பிடிச்சிட்டேன்னு வச்சுங்க, அது கிரகணத்துக்கு தவிர வேறு என்ன, நிலா மறைக்கிறது வேலை கொடையை வச்சு மறைச்சிக்கிட்டேன், அப்போ யாரும் பயப்படுறதில்லை. நிலா வந்து ஒரு மேகம் மறைக்கும் பொழுது அதை பற்றி யாரும் பயப்படுறதில்லை. நிலாவில் வர ஒளி வந்து மறைக்கப்படும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அறியாமையின் காரணத்தினால ஆதி காலத்துலேருந்து உண்டாக்கியிருக்கிறாங்க. உண்மையில் பார்த்தோம்னா வேத காலத்துலேயோ வேதாந்தத்துலேயோ இது கிரகணத்தை பற்றி எதுவுமே சொல்லலை, இதை பற்றி அவங்க பயப்படவே இல்லை. பிற்காலத்தில் வந்து சூரிய சித்தாந்தம்ன்றது தோன்றிய பொழுது வந்து இதை வந்து ஒரு மரபாக கொண்டு வந்து நாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த நிழல்கள் வந்து நிலாவினுடைய வட்டப்பாதையில், அந்த வட்டப்பாதையானது பூமியினுடைய வட்டப்பாதையை வெட்டுது. பூமியினுடைய வட்டப்பாதை வந்து ரொம்ப பெருசு, ஒரு ஒட்டியான மாதிரி வச்சுக்கங்களேன். நிலா நம்ம பூமியை சுற்றி வருது, அதனுடைய வட்டப்பாதை வந்து பார்த்தா சின்ன வளையல் மாதிரி. அப்போ ஒரு பெரிய ஒட்டியானத்தில் அதனுடைய விளிம்பில் இன்னொரு சின்ன வளையல் மாதிரி அது இருக்குது, அந்த வட்டம் இருக்குன்னும்போது இது ரெண்டும் சுற்றிக்கிட்டே வருது. சில நேரங்களில் வந்து இந்த வட்டப்பாதைகள் வந்து வெட்டுகின்ற இடத்த வந்து நம்ம நோடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த நோடு பகுதி தான் வந்து ராகு கேது. இந்த ராகுவும் கேதுவும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கு நடுவில் வரும்பொழுது தான் இந்த கிரகணங்கள் நடக்கிறதுனால இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நான் வந்து ஒட்டியான விளையாடுன்னு சொன்னேன், நம்ம மக்கள் அது புரியுங்கிறதுனால, ஆதி காலத்து மக்களுக்கு புரியாதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, பாம்பு அப்படின்னாங்க. பாம்பு தன் வாலையே தன் வாயால் கவிக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு வட்டப்பாதையில் இருக்கிறதுனால அந்த வால் பகுதியும் தலைப்பகுதியும் தான் இது மாதிரி இருக்கிறதுனால தலைப்பகுதி வந்து ராகுன்னும் வால் பகுதி கேதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு உண்டான பிம்பத்தை உண்டாக்கிறாங்க. அது கோயில்களில் வந்து ராகு கேதுங்கிறது கிரகமாக மாறிடுச்சு. உண்மையில் அது மாதிரி கிரகமே கிடையாது, அது ஒரு நோடல் பாயிண்ட். ரெண்டு வட்டங்கள் வெட்டுகின்றது, ஒரு வட்டத்தில் காம்பஸ் போட்டுட்டு இன்னொரு வட்டத்தை அந்த விளிம்பிலே ஒன்றுன்னு போடும்போது அந்த ரெண்டு வட்டமும் ரெண்டு இடத்துல வெட்டும். அந்த ரெண்டு வெட்டுகின்ற புள்ளிகள் தான் ராகும் கேதும். இப்போ வந்து அறிவியல் பூர்வமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கிரகணங்கிறது ஒரு நிழல்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சூரியனின் நிழலில் தான் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறோம், மர நிழலில் நிற்கிறோம், குடை நிழலில், அதுக்கு நம்ம பயப்படாத போது ஏன் வந்து சந்திரன் நிழல் கொடுக்கும்போது மட்டும் நம்ம பயப்படணும்? அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இல்லை, மற்ற நாள்லாம் சந்திரனே இல்லை. இன்னொரு விஞ்ஞானபூர்வமானது, அந்த சூரிய ஒளியாக இருந்தாலும் சந்திர ஒளியாக இருந்தாலும் கிரகணத்தின் போது வேறு புதுமான ஒளி வருவதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ இருக்கின்ற சூரிய ஒளி தான் வருது, கொஞ்சமாக வருது. இதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ராகுவும் கேதுவும் பாம்புன்னு சொன்னதுனால அதுலேருந்து புராண கதைகள்லாம் உண்டாகி அதனுடைய விஷம் கக்குவோம், அதுக்கப்புறம் சூரியனே அது விட்டுடும், சூரியனே பிடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம், நம்மளுடைய ஜாதகத்துலேயும் ராகு கேது வந்து அப்படி தானே பிடிச்சிக்கும் அப்படின்னு தோஷங்களாக சொல்லி இப்படி பயமுறுத்தி இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாருமே வந்து கிரகணம் அன்னைக்கு வந்து பயப்படவே வேண்டாம். கோயில்களை மூடியிருக்காங்கன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அது நமக்கு யாருக்கும் பாதிக்கிறதில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. மனிதர்களெல்லாம் வந்து கர்ப்பம்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. எத்தனை சகல ஜீவராசிகளும் ஓடிட்டுருக்கு, அதுக்கெல்லாம் அரைக்குறைய பிரசவம் ஆகிட்டு இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு நாய் வந்து குறப்பிரசவம் பண்ணதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. கட் பேலட்டுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உதடு வெட்டுப்பட்ட குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எத்தனை உயிரினங்கள் அந்த அன்றைக்கி வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கோம், எத்தனை வந்து குட்டி போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் அப்படி நடக்குதா? விஞ்ஞானபூர்வமாக அதுக்கு ஆதாரமும் இல்லை, பகுத்தறிவில் பார்த்தா கூட நமக்கு வந்து இதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கு அந்த சமயங்களில் புதிதாக அபூர்வமான விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கதிர் வருது அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அப்படின் தான் நம்முடைய கருவிகளில் தெரிஞ்சிருக்கணும் இல்லை. சூரியனில் என்ன கதிர்கள் வருதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்கூல் பள்ளிப்பாடத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மறைக்கப்படும் போது எப்படி புதுசாக ஒன்று வர முடியும்? இருக்கிற பொருள் குறையதான் தெரியுமே தவிர அது அதிகரிக்க வாய்ப்பே இல்லை. அப்போ கிரகணத்திற்கு அப்போ வந்து சூரியன்லேருந்து ஒரு விஷமான பொருள் வருதுங்கிறதுன்றதெல்லாம் ஒரு பொய்யான நம்பிக்கை, அதை நாம் யாரும் பொருட்படுத்தவே வேண்டியதில்லைங்க.
அப்போ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சூரிய சந்திர கிரகணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மையும் நல்ல அருமையாக எடுத்து சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ பூமியோட பலம் பலவீனம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்களேன்?
பூமியினுடைய பலமே அதனுடைய உயிரினம்தான். வேறு உலக நமக்கு தெரிந்து இந்த பேரண்டத்தில் எத்தனையோ நட்சத்திரங்களை பார்க்குறோம், எவ்வளோ கோள்கள் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் உயிர் வாழ்வதற்குன்னு ஒரு இடம் இருக்குதுனா இது ஒன்று தான். இதுக்கப்புறம் விஞ்ஞானம் சொல்லலாம், இன்னும் பல கோடி அண்டங்கள் இருக்கலாம், அதிலெல்லாம் வந்து ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் கோள்கள் இருக்கலாம், அதில் பூமி இருக்கலாம்னு. இது வரைக்கும் விஞ்ஞானம் வந்து நேரடியாக பார்த்து சொல்லலை, ஏன்னா கருத்தில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு பூமியில் வந்து உயிர் இருக்கிறது இது ஒன்று தான். உயிர்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு வீடு பூமி மட்டும்தான், இதுதான் அதனுடைய பலம். அந்த பலத்துக்கு என்ன காரணம்னா பூமியினுடைய இருப்பிடம். சூரியன்லேருந்து இப்போ சரியான தூரத்தில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி மார்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தாலும் ஆபத்து. ஆபத்துன்னு சொன்னால் அங்கே வந்து குளிர் உறைந்து போயிடும், அதனால தான் செவ்வாய் கிரகத்தில் உயிர்களே இல்லை. இன்னும் கொஞ்சம் உள்புறமாக இருந்திருந்ததுன்னா வெள்ளியோ அல்லது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் மாதிரி இருந்ததுனாக்கா வெயிலுடைய வெப்பம் தாங்காமல் உயிர்கள் வந்திருக்கவே முடியாது. இப்போ நாம் இருக்கிற இடத்துல பூமி இருக்கின்ற சுற்றி வருகின்ற இடத்துல 30 டிகிரி தான் டெம்பரேச்சர் ஆவரேஜ் வருஷத்தில். அப்புறம் காற்று மண்டலம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, நீர் தண்ணீரை வந்து மொண்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. தள்ளி இருந்ததுன்னா உறைந்த பணியில் வந்து பூமி முழுக்க எல்லா தண்ணியுமே உறைந்து போயிருக்கும். இப்போ அயோவா போன்றதும் சனிக்கிரகத்தினுடைய துணைக்கோள்கள்லாம் அயோவான்னு சொல்கிறாங்க, அங்கெல்லாம் தண்ணி இருக்குது, ஆனால் அது முழுக்க முழுக்க பாறையாக பனிக்கட்டியாக இருக்குது. எப்படி உயிர் வாழ முடியும்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தண்ணியில் தான் நடக்கும். அந்த தண்ணி வந்து நாம் பாய்கின்ற நிலையில் இருக்கணும், திரவ நிலையில் இருக்கணும். மெர்க்குரி மாதிரி வெள்ளி மாதிரி இந்த பூமி இருந்திருந்தாக்கா தண்ணியெல்லாம் ஆவியாகி போயிருக்கும். இப்போ பூமியில் மட்டும்தான் இந்த நீர் மண்டலம் இருக்குது, காற்று மண்டலம் இருக்கிறது, வெப்பமும் வந்து ரொம்ப கதகதப்பாக உயிர்கள் தழைத்து வாழ்வதற்கு வேண்டிய வெப்பத்தில் இருக்குது. இப்போ இதுதான் நம்முடைய பலம். இதனுடைய பலவீனம் என்னன்னு சொன்னால் மனிதன். இத்தனை உயிரையும் கட்டி காத்து 3.5 பில்லியன் வருஷமாக உயிர்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. அது எந்த உயிருக்கும் வந்து நான் இருக்கிறேன்ற வந்து எண்ணமே இல்லாமல் இருந்தது. அது அது பாட்டுனு இருந்தது. எந்த உயிரினும் இன்னொரு உயிரினம் பார்த்து அது மாதிரி நம்ம ஆகணும், சிங்கம் மாதிரி நான் அடுத்தது பிறக்கணும் அப்படின்னு நினச்சதில்லை. சிங்கம் வந்து யானை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டதில்லை. ஒரு பாம்பு வந்து நான் நாகப்பாம்பு ஆகணும், எனக்கு விஷம் வேணும்னு கேட்டதே கிடையாது. அதுக்கு என்னென்ன இருக்குதோ அது மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு. எந்த ஒரு புழு பூச்சி கூட எனக்கு வந்து இந்த பிறவி பிடிக்கல, நான் புழுவாக பிறந்தது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லவே இல்லை. கொசு கூட தன்னுடைய வாழ்க்கையை வந்து நொந்துக்கதே கிடையாது. பேனு அல்லது மூட்டைப்பூச்சி, எந்த பூச்சி எடுத்தாலும், எந்த பறவை எடுத்தாலும், எந்த உயிர் எடுத்தாலும், தன்னுடைய வாழ்க்கையை எனக்கு வந்து பாரம், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பொறாமப்பட்டதும் கிடையாது, கவலைப்பட்டதும் கிடையாது. மனிதன் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த பூமியினுடைய பலவீனமாக இருக்கிறான். அவன் பலமாக இருந்திருக்கணும், பலகாலமாக பலமாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி பூமியினுடைய இருப்பையே வந்து பலவீனப்படுத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஹைட்ரஜன் குண்டுகள் ஆயிரக்கணக்கில் பல நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே வார்ஹெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு என்ன வேணாலும் ரெட் பட்டனை தட்டினாக்கா, காம்பினேஷன் கோடு கொடுத்தாக்கா உலகத்தையே அழிச்சிடுற மாதிரி இருக்குது. ஒரு உலகம் இல்லைங்க, பத்து உலகத்தை ஒரே சமயத்தில் அழிக்கக்கூடிய வெடிகுண்டுகள் நம்மக்கிட்டே இருக்குது. அப்போது எந்த உயிரினும் செய்யாத ஒரு காரியத்தை மனிதன் செய்து வச்சுருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மனிதனுடைய பலவீனம், அது பூமியினுடைய பலவீனமாக போயிடுச்சு. தெரியாதனமாக பூமி மனிதனை உருவாக்கியிருக்குது, ஆனால் மனிதன்கிட்ட மிக்க பலம் இருக்கிறது, அதை பூமிக்கு அவன் வந்து கொடுக்கலாம். அந்த பலம் என்னன்னு சொன்னால் தர்மம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். மனிதனுக்குள்ளே எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கலாம், விருப்பங்களில் வேறுபாடு இருக்கலாம், பொருள் சேமிப்பில் வேறுபாடு இருக்கலாம், என்னுடைய டேஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, இன்னொருத்தருடைய டேஸ்ட் வேறு வேறு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்சது இன்னொருத்தர் பிடிக்கலை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கு. எனக்கு பொருள் மேலே ஆசை இருக்குது, இன்னொருத்தருக்கு பொருள் மேலே அதிகமான ஆசை இல்லை குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தர்மத்தில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. மனிதன் அகில உலகத்திற்கு எல்லா மனிதனுக்கும் தர்மம் ஒன்று தான். கொலை செய்யக்கூடாதுங்கிற தர்மம்னா அது எல்லாருக்கும் பொருந்தம் தான், இல்லை எங்கள் ஊருக்கெல்லாம் அது பொருந்தாதுங்க, நாங்கள் இஷ்டப்படி கொலை செய்துக்கோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தர் திருடுறது தப்புன்னு சொன்னாக்கா யாருமே அதை, எல்லாருமே உலகத்தை அகில உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரும் அது வந்து சொல்லுது, திருடுறது தப்பு, இன்னொருத்தருடைய பொருளை நாம் திருடக்கூடாது அப்படின்னு. ஏதாவது ஊரில் வந்து எங்கள் ஊரில் யார் வந்து வேணால் திருடிக்கலாம், எங்கள் ஊரில் அதுதான் சட்டம் அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. தர்மங்கிறது மட்டும் மனிதனுக்கு ஒன்று தான். அந்த தர்மத்தை மீறாமல் தன்னுடைய ஆசாபாசங்களை, அர்த்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாசை, இன்ப நாட்டம், இந்த ரெண்டுத்தையும் தர்மத்துக்குள்ளே வச்சுக்கிட்டான்னா பூமியோட பலமானது ஒன்றுமே இல்லை. எது ஒன்று பலவீனம்னு சொன்னோமோ அந்த மனிதன் அவன் தான் அகில பிரபஞ்சத்துக்குமே பலசாலியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தர்மத்தை மட்டும் கடைபிடிச்சா போதும்.
நல்லா சொன்னீங்க, தர்ம நெறிப்படி இருந்தால் மனிதனோட பலம் அது மட்டும் இல்லை பூமியோட பலமும் கூட அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேயர்களே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் எழுத வேண்டிய முகவரி: சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. நண்பர்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், நமது நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற நமது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கின்றோம். உங்களது ஓய்வு நேரத்தில் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.